கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் முழங்கற்படியிட்டு ஜெபம் செய்வோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். இந்த அருமையான, இந்த மனமகிழ்ச்சியான, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 21ஆம் தேதி 3வது மாதம் 2020ஆம் வருஷம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளாகிய இந்த மனமகிழ்ச்சியின் நாளிலே உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். யாருக்கு தெரியும் இப்பேற்பட்ட வியாதி வரும் என்று சொல்லி, ஆனாலும் தேவனை கர்த்தர் இந்த நாளிலே வீட்டிலே அமர்ந்தபடியாக நம் எல்லோரும் தேவனை தொழுது கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். மலேசிய மக்களாகிய நாம் எல்லோரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் கூட என் அருமையான காஜாங்குத்தாமா சபையை சேர்ந்த என் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக என் ஆரோயிர் தம்பி ஏனோக் நாத்தான்வேல் அவர்கள் மலேசிய மண்ணிலே சிறையாக விற்கப்பட்டு விட்டார். அவரை பாதுகாத்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் எல்லோரும் இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே உங்களோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு வியாதி, கொரோனா என்கிற வியாதி வந்திருக்கிறது. அது மிக முக்கியமாக இந்த தொடுதல் மூலமாக வருகிறது என்று எல்லோரும் சொல்கிறார்கள். தொடுதல் மூலமாக வருகிறது என்று சொல்கிறார்கள். இந்த வேதத்திலே அதை குறித்ததான விளக்கம் நிறைய இருக்கிறது. ஆனாலும் கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினது என்னவென்று சொன்னால், தொடுதல் இந்த கரங் என்று ஒன்று இருக்கு. இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம் சகரியா 2:8 எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா 2:8 அதில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதில் விசேஷ காரியம் என்ன, இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறக்கப்படும் பொழுது அதனுடைய எல்லா உறுப்புகளும் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு குழந்தை பிறந்தவுடன் மறுநாளிலிருந்து அதனுடைய எல்லா உறுப்புகளும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். ஒன்றை தவிர, அது என்ன என்று பார்த்தீங்கன்னா அந்த கண்ணினுடைய கருவிழி, கண்மணி என்று நாம் பார்க்கிறோம். இந்த கண்மணி இருக்கு பாருங்க, அது வளர்ச்சி அடையாது, அது அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். சாகின்ற வரையில் அந்த கண்ணினுடைய கருவிழி வளர்ச்சி அடையாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேவன் குறிப்பிடுகிறார், உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு, வேதம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆக யாராவது ஒருவர் நம்மை ஒரு வியாதியோடு கூட அவர் தொட விரும்பினாலும் கூட, அவர் நம்மை தொட்டாலும் கூட, அது வேதம் சொல்லப்பட்டிருக்கு, அது அவருடைய கண்மணியை தொடுவதற்கு சமம். இப்போ தெய்வ பிள்ளைகளாகிய நாம், மெய்யான இயேசு சபையை சேர்ந்ததான தெய்வ பிள்ளைகளாகிய நம்மை யாராலும் தொட முடியாது. அது தொடப்படும் போது தேவநாயகி கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? விசுவாசம் இருக்கா? நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை காண்பாய். இந்த அருமையான நாளில் ஏன் தேவனை கர்த்தர் வீட்டிற்குள்ளாகவே ஒரு ஆராதனை செய்யும்படியாக செய்திருக்கிறார்? வேதம் சொல்லப்பட்டிருக்கு, 2 பேர் 3 பேர் எங்கே என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று தேவன் பதிவு செய்கிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இது உண்மையாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 2 பேர் 3 பேர் தான் கூட முடிகிறது. யோசித்து பாருங்க, இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் 2 பேர் அல்லது 3 பேர் 4 பேர் கூடியிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு யார் யார் பிரம்மாண்டத்தை நோக்கி சென்றார்களோ அந்த பிரம்மாண்டத்திற்கு அழிவை உண்டாக்குகிறார். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, பிரம்மாண்டம் எல்லாவற்றுக்கும் தேவனை கர்த்தர் பாபேல் கோபுரத்தை போல அழிவை உண்டாக்குகிறார். ஆக மிக முக்கியமானது இன்றைக்கு நாம் செய்கிற இந்த ஆராதனை, 2 பேர் 3 பேர் எங்கே என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வேதத்தில் நாம் ஆதியாகம புத்தகத்தில் பார்க்குறோம், 3 அதிகாரத்தில் சர்ப்பமானது வந்து ஏவாளை வஞ்சிக்கும்படியாக வரப்படும் பொழுது ஏவாள் குறிப்பிடுகிறாள், நாங்கள் இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் நாங்கள் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கவும் கூடாது, தொடவும் கூடாது என்று சொன்னார். இந்த வேதத்தில் முதலாக தொடுதல் என்கிற வார்த்தை 3 அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தொடுதல் என்கிற வார்த்தை 3 அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. தேவன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே இல்லை. 1 அதிகாரத்திலும் சரி, 2 அதிகாரத்திலும் சரி, தேவனை கர்த்தர் தொடலாம் அல்ல தொடக்கூடாது என்ற வார்த்தை சொல்லவே இல்லை. ஒரு மனுஷன் பிசாசோடு உறவாடப்படும் பொழுது அவனுக்குள்ளாக பொய்யின் ஆவியானது வருகிறது, பொய் பேச ஆரம்பிக்கிறான், அவன் பொய் பேசுகிறான். தொடக்கூடாது என்று சொல்லி தேவ கற்பனையை அவள் மீறுகிறான். ஆனாலும் அவள் சொன்ன வார்த்தையின் பிரதிபலனாக அவள் அந்த கனியை தொட ஆரம்பித்தாள். தொட்ட உடனே அவள் புசிப்பதற்கு முன்பாகவே அது தொட்ட உடனே பாவம் வந்துவிட்டது. அவர் பறிப்பது புசிப்பது அடுத்தது, ஆனாலும் அதை தொட விரும்பினாள். அவள் அதை தொட்டாள் பறித்தாள் புசித்தாள், தன் கணவனுக்கும் கொடுத்தாள். யோசித்து பாருங்க. அப்போ தொடுதல், இந்த கரங்கள் இருக்கு பாருங்க, இந்த கரம் இருக்கு பாருங்க, இந்த உள்ளங்கை இருக்கு பாருங்க, இந்த உள்ளங்கையில் ஏதோ ஒன்று இருக்கு. சாபம் இருக்கு, பாவம் இருக்கு, நோய் இருக்கு, மரணம் இருக்கு. இந்த எல்லாவற்றுக்கு காரணம் இந்த தொடுதல் தொடுகை என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிற்பாடு நாம் தொடர்ந்து நாம் பார்க்கப்படும் போது, இன்னைக்கு கூட பாருங்கள், எல்லாருடைய கரங்களிலேயும் ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது. அந்த ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது தொடுதிரை, டச் ஸ்க்ரீன். அது எல்லாரும் இப்பொழுது தொட ஆரம்பிச்சிருக்கான். இந்த உலகத்தில் என்னைக்கு இந்த செல்ஃபோனை, மொபைல் ஃபோனை அவன் தொட ஆரம்பித்தானோ, டச் பண்ண ஆரம்பித்தானோ, டச் ஸ்க்ரீனில் அவன் டச் பண்ண ஆரம்பித்தானோ, அன்னைக்கு எல்லா பாவமும் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் மிகுதியான பாவம் வந்ததற்கு காரணம் இந்த டச் ஸ்க்ரீன். ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ஆக தொட விரும்புவது பாவம். அப்போது ஏவாள் சொன்னது போல, தேவன் அதை தொடக்கூடாது என்று சொன்னால் என்று அவள் ஒரு வார்த்தை குறிப்பிட்டாள். ஆனால் அவள் அதை தொட்டாள், அதை தொட்டால் இன்றைக்கு தொடுதல் பாவமாக இருக்கிறது. இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்கள் எதை தொட்டாலும் அதனுடைய கிருமி அங்கே இருக்கும் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த இடத்துல யார் கையை வைத்தாலும், யார் கையை வைத்தாலும் அந்த இடத்துல அந்த கிருமி, இந்த வைரஸ் அவர்களை தொற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக தொடுதல் பாவம் என்று நாம் பார்க்கிறோம். தொடுதல் பாவம் என்று நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். அந்த தொடுதலை தேவனை கர்த்தர் எப்படி அதை பரிசுத்தமாக மாற்றினார் என்பதற்கான ஒரு காரியத்தை தான் இந்த நாளிலே நாம் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். இங்கே பார்க்குறோம், இந்த வேதாகமம் சொல்லப்படுறது, லேவியராகமும் 11:8 பதிவு செய்யப்பட்டிருக்கு. லேவியராகமும் 11:8 தேவனாகிய கர்த்தர், நீ இதை புசிக்கலாம், இதை புசிக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் ஒரு மிகப்பெரிய மருத்துவராக இருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் அறிவுரையை கூறுகிறார். இந்த மாம்சத்தை நீங்கள் புசிக்கக்கூடாது, இதில் அசுத்தம் இருக்கிறது, இதில் தீட்டு இருக்கிறது, அதனால் அந்த மாம்சத்தையோ அந்த மாம்சத்தினுடைய உடலையோ எவன் தொடுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன், அவன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று சொல்லி தேவன் பதிவு செய்கிறார். தேவனை கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு முன்னேற்பானாக அவன் எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்கக்கூடாது என்று அவர் தீர்மானிக்கிறார். ஆனால் மனுஷர்கள் மீறுதலினாலே, தன்னுடைய சுய இச்சையினாலே அவர்கள் எல்லாவற்றையும் புசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் ஒரு வியாதி வந்ததற்கு காரணம் அவன் புசித்தது. இதே வியாதியை பாருங்கள் நீங்கள் இஸ்ரேல் தேசத்தில் பாருங்கள், அவர்களுக்கு அதிகமாக அந்த வியாதி வராது. ஏன் என்று சொன்னால், அவர்கள் தேவ ஜனங்களாகவே அவர்கள் வாழ்கிறார்கள். அவர் இன்றைக்கு வரையும் எதை புசிக்கணும், எதை புசிக்கக்கூடாது என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அதுபோல் இன்றைக்கு நாம் தீர்மானிச்சிருக்கோமா, இது எல்லாமே அசுத்தமானது, இது எல்லாமே என்னுடைய உடலுக்கு ஏற்புடையதாக இருக்காது, இதை நான் புசிக்கக்கூடாது. தேவனை கர்த்தர் இதை அருவருக்கிறார். தேவனை கர்த்தர் அருவருக்கிற ஒரு பொருளை எப்படி நீ புசிக்கிறாயோ அது உனக்கு மிகப்பெரிதான வியாதியை உண்டு பண்ணும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தேவனைக்கு கர்த்தர் அந்த லேவியராகம் 11:10 பதிவு செய்கிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால் உணவுக்கும் பரிசுத்திற்கும் தொடர்பு இருக்கிறது, உணவுக்கும் பரிசுத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. தேவனை கர்த்தர் உணவை கூட பரிசுத்தமானதாக பார்க்கிறார், உணவை கூட பரிசுத்தமானதாக பார்க்கிறார். ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அதனால் நம்ம கலாச்சார மீறுதல்கள் நமக்கு வியாதியை உண்டு பண்ணுகிறது. தமிழ் கலாச்சாரத்தில் உணவு மிக முக்கியமான ஒரு இடம்தான். காலையில் எழுந்த உடனே இந்த எங்களுடைய ஜனங்கள் காலையில் கஞ்சி குடிப்பாங்க, கூழை குடிப்பாங்க, அல்லது அவித்த இட்லியை தான் சாப்பிடுவாங்க. ஆக தமிழ் கலாச்சாரத்துடைய உணவு முறை இருக்கு பாருங்கள், மிக உயர்ந்த உணவு முறையாக காணப்படுகிறது. நம்ம வெளிநாடுகளுக்கு வந்தால் காலையில் 7 3 வகையான இறைச்சியை வச்சு சாப்பிட்றாங்க, 3 வகை 4 வகை இறைச்சியை சாப்பிட்றாங்க. எப்படி இது ஏற்புடையதாக இருக்கும், எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? அங்க இன்றைக்கு இந்த வியாதி வந்ததற்கு ஒரு காரணம் உணவும் ஒன்று தான். இது நாம் மறிக்கிறோம், நிறைய பேர் மறிப்பதற்கு காரணம் அவன் உண்கிற உணவு தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் மிக தெளிவாக பதிவு செய்கிறார், இந்த வகையான உணவை நீ புசிக்காதே, இது தீட்டாக இருக்கும், இது அசுத்தமாக இருக்கும், இது உன்னை கெடுக்கும், உனக்கு வியாதியை உண்டு போன, நீ மரணத்தை மிக சீக்கிரமாக சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லி பதிவு செய்து அப்படியாக குறிப்பிடுகிறார். இப்பொழுது நீங்கள் எண்ணாகமம் 4:15 எடுங்க, 4:15 எடுங்க, சீக்கிரமா எடுங்க. நிறைய மனைவி மெர்சியா இருந்தாக்க எப்படி புரட்டுவாங்க தெரியுமா? அதுபோல் நம்முடைய பிரீச்சர் ஏனோக்குடைய மனைவியாக இருந்தாக்க எப்படி வேதத்தை புரட்டி எடுப்பாங்க தெரியுமா? சீக்கிரமாக எடுங்க, சீக்கிரமாக எடுங்க. ஓகே, இந்த எண்ணாகம புத்தகத்தில் 4:15 குறிப்பிடுகிறது, பரிசுத்தமான ஒரு பொருளை நீ தொடக்கூடாது. பாருங்கள், தொடுதல் பாருங்கள், பரிசுத்தமான ஒரு பொருளை நீ தொடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக தேவ சமூகத்திலே இருக்கிற எந்த பொருளையும் எல்லோரும் வந்து கையாளக்கூடாது. அது சாகாதபடிக்கு ஆரோனுடைய பரம்பரையில் வந்தவர்களோ அல்லது மோசேனுடைய பரம்பரையில் வந்த அந்த லேவி கோத்திரமோ அவர்கள் மாத்திரமே அதை தொடுவதற்கான அனுமதி இருக்கு. அவர்களை அதை தொடலாம், மற்றவர்கள் யாருமே அதை தொடக்கூடாது. அப்போது நான் மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறது, இந்த தொடுதல், இந்த தொடுதலில் பாவம் இருக்கு, இந்த தொடுதலில் பாவம் இருக்கு. ஆனால் பரிசுத்தவான்கள் குறிப்பிடுகிறார்கள், நாங்கள் தொட்டு பார்த்த இயேசு என்று சொல்றாங்க. 1 யோவான் 1:1 பரிசுத்த யோவான் குறிப்பிடுகிறார், நாங்கள் எங்கள் கண்களினாலே கண்டது, நாங்கள் நோக்கி பார்த்தது, நாங்கள் தொட்டு பார்த்ததுமான இந்த ஜீவ வார்த்தை என்று குறிப்பிடுறாங்க. இயேசுவை எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்கள் தொட்டுக்கொண்டே இருக்கலாம், அவர் பரிசுத்தவான். இந்த பரிசுத்தம் உங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும், பாவ மன்னிப்பை கொடுக்கும், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கும், எல்லா விதமான நன்மைகளையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கும். நீ இயேசு எப்படி தொட முடியும்? நீ வேதத்தை தொடுவது இயேசுவை தொடுவதற்கு சமம், வேதத்தை தொடுவது இயேசுவை தொடுவதற்கு சமம். ஞாபகத்துக் கொள்ளுங்கள், வேதத்தை தொடுவது இயேசுவை தொடுவதற்கு சமமாக இருக்கிறது. ஆக நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வேதத்தை தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், வேதத்தை புரட்டி கொண்டே இருக்க வேண்டும், ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த வேதத்தை தொடுவது என்பது இயேசு கிறிஸ்துவை தொடுவதற்கு சமமாக இருக்கிறது. ஞாபகத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு எத்தனை பேர் அனுதினம் வேதத்தை நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க சொல்லி பாருங்கள். இது ஒரு வெக்ககரமான ஒரு செய்தி. இன்றைக்கு நாம் வீட்டிலே ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால் இது இதற்கான காரணம் என்ன தெரியுமா? பாவம், பாவம். மெய்யான இயேசு சபையுடைய விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற நாமும் மிகப்பெரிதான பாவிகளாக இருக்கிறோம், மிகப்பெரிதான பாவிகளாக இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக பொய் வேஷம் போடுகிறோம், உண்மையாக தேவனை தொழுது கொள்வதில்லை. விசுவாசிகள் என்று சொல்லி பேர் எடுத்திருக்குமே தவிர யாருக்குமே விசுவாசம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இப்படியே தொடரும் என்று சொன்னால் தேவனுடைய கோபாக்கினைக்கு நாம் எல்லோரும் உள்ளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க, யாருக்காகவும் நீங்கள் பொய் கிறிஸ்த வாழ்க்கையை வாழ வேண்டாம். எந்த ஒரு பிரீச்சருக்காக நீங்கள் வாழ வேண்டாம், எந்த ஒரு டீக்கனுக்காக வாழ வேண்டாம், எந்த ஒரு பிரதருக்காக நீங்கள் பொய்யான கிறிஸ்த வேதத்தை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய விளைவு மிக மோசமானதாக இருக்கும். உனக்காக பிறந்து, உனக்காக வாழ்ந்து, உனக்காக சிலுவில் மரித்து, உனக்காக அடக்க பண்ணப்பட்டு, உனக்காக உயிர்த்தெழுந்த இயேசுக்காக நீ வாழ். எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், அவரை உனக்கு தெரியல, அவருடைய அன்பு உனக்கு புலப்படலை, அந்த அன்பு உனக்கு தெரியாமலே புலப்படாமலே இருக்கு. உன்னை கொலை செய்ய வந்த ஒருவன் கத்தி எடுத்துக்கொண்டு, உன்னை கொலை செய்ய வந்த ஒருவன் உன்னை கொலை செய்ய நெருங்கப்படும் போது இயேசு கிறிஸ்து உனக்கு முன்பாக நின்று கொண்டு அந்த அந்த கொலையை, அந்த கத்தி குத்துதலை அவர் வாங்கியிருக்கிறார். ஞாபகத்துக் கொள்ளுங்கள், உனக்காக அவர் மரித்திருக்கிறார், உனக்காக அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஆக நீ மரிக்க வேண்டியவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாய், நான் மரிக்க வேண்டியவன் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். அதனால் நான் உண்கிற உணவு அவர் எனக்கு கொடுத்தது, ஆனால் அந்த உணவை நான் உண்ணப்படும் போது என் தேவன் எனக்காக மரித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உடை அணிந்திருப்பது தேவன் எனக்கு கொடுத்தது, நான் மரித்திருந்தால் நான் இந்த உணவை சாப்பிட முடியுமா? இந்த உடையை அணிய முடியுமா? என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் பார்க்க முடியுமா? என்னுடைய உறவினர்களை நண்பர்களை பார்க்க முடியுமா? முடியாது. என் தேவன் எனக்காக மரித்திருக்கிறார், அதனால் கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திருப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எந்த மனுஷனுக்கும் நான் ஊழியம் செய்யவில்லை, ஊழியம் செய்யவும் மாட்டேன். என் தேவனை கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்வேன், என் தேவனை கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன். அவரை நினைத்து பார்ப்பேன், அவர் எனக்கு கொடுத்த நன்மைகளை நினைத்து பார்ப்பேன். இந்த மனிதர்கள் அல்ல, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷர்களை நம்புவதை விட்டுவிடுங்கள். அவர்கள் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் போலி வாழ்க்கை, போலி கிறிஸ்து வாழ்க்கை வாழ வேண்டும். அனுதினமும் முழங்கார் படியிட்டு ஜெபியுங்கள். அனுதினமும் வேதத்தை தொடுங்கள், தொட்டுக்கொண்டே இருங்கள். நீ தொடாத பக்கங்கள் ஏதாவது இருக்கிறா? ஆதியாகம 1:1 வெளிப்படுத்தின விசேஷம் 22 வரையில் உன்னுடைய கைப்படாத ஒன்று இருக்கிறதா? செல்ஃபோன் எடுக்கிறீங்க, எல்லா பக்கத்திலையும் டச் பண்ணுறீங்க. ஒரு பிசாசு போல் செல்ஃபோன் எடுத்துக்கொண்டு தூங்கி எழுந்தோன்னு நீங்கள் டச் பண்ணாதே உங்களுக்கு தெரியல. டச் ஸ்க்ரீனாக ஆகி போய்விட்டது. இது தொட வேண்டியது, இது தொட வேண்டியது. இந்த வேதம் ஞாபகத்துக் கொள்ளுங்க, வேதத்தை தொடுங்க. தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக பரிசுத்தமானதை தொட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்தமானதை பரிசுத்த தன்மைக்குரியவங்க தொட வேண்டும். யார் பாவம் செய்துவிட்டு இந்த எண்ணாகம் 4:15 சொல்லப்பட்டதை அவர்கள் தொடுகிறார்களோ அவர்கள் மரித்து போவார்கள். ஆக பரிசுத்தமானதை தொடாதே. அதற்கு அடுத்ததாக பரிசுத்தமான வஸ்துக்களை தொடாதே. இது பழைய ஏற்பாடு. அதன் பிற்பாடு யாத்திராகம 19:14 பதிவு செய்கிறது, அந்த மலையை கூட நீ தொடக்கூடாது. மலையை தொடக்கூடாது. ஏன் அந்த மலையை தொடக்கூடாது? தேவனாகிய கர்த்தர் அந்த மலையில் வந்து இறங்கியிருக்கிறார். சீனாய் மலையில் இறங்கியிருக்கிறார். மோசையோடு பேசி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த மலையினுடைய அந்த அடிவாரத்தை எவன் தொடுகிறானோ அவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட வேண்டும். யோசித்து பாருங்கள், தேவன் மலை மேலே இருக்காரு. அந்த மலையினுடைய அடிவாரத்திற்கும் தேவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? உன்னுடைய கரம் அந்த மலையினுடைய அடிவாரத்தை தொடக்கூடாது, ஞாபகத்துக் கொள்ளுங்க. இப்போ பழைய ஏற்பாடு அதிகமாக தொடாதே 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 என்று சொல்லிக்கொண்டே வருகிறது, ஞாபகத்துக் கொள்ளுங்க. பழைய ஏற்பாடு இதை தொடாதே அதை தொடாதே என்று சொல்லிக்கொண்டே வருகிறது, ஞாபகத்துக் கொள்ளுங்க. நன்றாக யோசித்து பாருங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நான் குறிப்பிடுகிறேன். தாவீது ராஜா நடனமாடிக்கொண்டே வருகிறார். அவருக்குள்ளே இருந்ததான ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன தெரியுமா? இந்த உடன்படிக்கை பெட்டி என்னுடைய ஸ்தலத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டின் மேலே அவ்வளவு இன்பம் அவங்களுக்கெல்லாம். அவங்க வாழ்க்கையில் உடன்படிக்கை பெட்டின்னு சொன்னால் அதில் அவ்வளோ இன்பம் இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தான் இந்த 10 இருக்குது. அந்த 10 தான் ஓய்வு நாள் இருக்குது. ஓய்வு நாள் என்கிற அந்த 4 கற்பனை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்குது. தாவீதை ராஜாவாக மாற்றினது அந்த உடன்படிக்கை பெட்டி தான், ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது தன்னுடைய ஸ்தலத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறபடினால தாவீது மிகுந்த மகிழ்ச்சியோடு நடனமாடுகிறார். தாவீது நடனமாடி கொண்டு இருக்கிறான், ஞாபகத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது திடீரென்று மாடு மிரள ஆரம்பித்தது. இப்போ நம்முடைய சபை, இந்த மெய்யான இயேசு சபையில் என்றைக்காவது எப்பொழுதாவது ஒரு மாடு மிரண்டு கொண்டே இருக்கும். விசுவாசிகள் தான் நான் சொல்கிறேன், ஊழியக்காரில் தான் நான் சொல்கிறேன். ஒரு மாட்டை போல் ஒரு விசுவாசி இருப்பான். எப்பொழுது வேணாலும் ஒரு பிரச்சனை பண்ணிக்கொண்டே இருப்பான் அந்த மாடு மிரளுகிறது. அப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழுவது போல் தெரிஞ்சது. அதுபோல் நாம் கூட இன்றைக்கி நினைக்கிறோம். இன்றைக்கு இந்த 21 நம்ம வீட்டுக்குள்ளே ஆராதனை செய்கிறோமே, ஒருவேளை மெய்யான இயேசு சபை அல்லது சபையினுடைய கதை முடிந்து விடுமா என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இன்றைக்கு ஒரு மாடு மிரண்டு போயிருக்கு, ஒரு தேசம் மிரண்டு போயிருக்கு. அதனால் உடன்படிக்கை பெட்டி அழிந்து விடுமோ என்று சொல்லி நாம் கவலைப்படுகிறோம், கலங்குகிறோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு மனுஷன் அவன் ஒரு மாட்டை போல மிரண்டு கொண்டே இருப்பான். இந்த வேதத்தை சுமக்கிறதான ஒரு விசுவாசி, இந்த வேதத்தை சுமக்கிறதான ஒரு ஊழியக்காரன் அவன் மிரண்டு போய்கொண்டே இருப்பான். ஆனாலும் உடன்படிக்கை பெட்டி கீழே விழாது. நீ உணர்ச்சி வசப்பட்டு ஊசாவி போல அந்த உடன்படிக்கை பெட்டியை தொடாதே. தொடுவதற்கு நீ யார்? வீட்டிற்குள்ள ஆராதனை என்று சொன்னால் வீட்டுக்குள்ள ஆராதனை தான் வைக்கணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு தேவனை கர்த்தர் இதை தீர்மானிக்கிறான். தேவனை கர்த்தர் தீர்மானிக்கிறார். இந்த ட்வின் டவரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தேவனை கர்த்தர் தீர்மானிச்சிருக்காரு. நீ ஆடம்பரத்தின் மீது நீ கவனம் செலுத்தாதே, உயர்வான கட்டிடத்தின் மீது கவனம் செலுத்தாதே, உயர்வான சபையை நினைத்து நீ பெருமை கொள்ளாதே என்று சொல்லி தேவனை கர்த்தர் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இருக்கிறதான பிரம்மாண்ட கட்டிடங்களுக்கெல்லாம் நீ பார்க்கக்கூடாது என்று சொல்லி உன்னுடைய பார்வையை கட்டுப்படுத்துகிறார். கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்று தான் இன்றைக்கு அழிவுக்கு காரணம். நன்றாக அவன் காலையில் எழுந்து கஞ்சி குடிக்க வேண்டியவன், கூழ் சாப்பிட வேண்டியவன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய மேஜையில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக சாப்பாடு, அது எப்படி செய்கிறாங்க அது அவனுக்கு தெரியாது. ஆனால் சாப்பாடு கலராக இருக்கும், ஸ்பூனை பிடிச்சி சாப்பிட தெரியாது, ஸ்பூனில் சாப்பிடுவான். ஏன்? கண்ணி நிச்சை, மாம்சத்து நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, நான் இந்த உணவை சாப்பிட்டேன், இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன் என்று சொல்லிக்கொள்வதில் அவனுக்கு பெருமை இருக்குது. தேவன் பெருமைகளை அழிக்கிறார், தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை செய்கிறார். ஞாபகத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய சகோதரன் ஆகிய என் அருமை சகோதரன் மூர்த்தி, அவருடைய ஃபேமிலி பாருங்கள் எவ்வளோ தாழ்மையானவங்க. அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு இன்றைக்கு வரையும் கிருபை அளித்து கொண்டே இருக்கிறார். எவ்வளோ உண்மை உத்தமமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை, அந்த நிலைப்பாட்டை இன்றைக்கு வரையும் இந்த 2020 வரையும் கொண்டு வந்திருக்காங்க. அவருடைய தியாகம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது வெளிநாட்டிலேருந்து ஒரு ஒரு பிரீச்சர் வந்துட்டா மிகப்பெரிதான விசுவாசிகள் போல எத்தனை பேர் நடித்து கொண்டு இருக்கீங்க, எத்தனை பேர் நடித்து கொண்டு இருக்கீங்க. தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். ஞாபகத்துக் கொள்ளுங்க, நாங்கள் தேவனை கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு பிடிக்காதது நடிப்பு. உண்மையான இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நீ தேவனை தொழுது கொள்ளப்படும் போது தேவனை கர்த்தர் கண்டிப்பாக உன்னை ஆசீர்வதிப்பார். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிதான அழிவு ஒரு 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 ஊழியக்காரனுக்கு வரும், ஒரு விசுவாசிக்கு வரும், விசேஷமாக மெய்யான இயேசுடைய விசுவாசிக்கே வரும். இரண்டு பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். என் அருமையான தேவ பிள்ளைகளே, என் இரத்தத்தோடு இரத்தமாக கலந்திருக்கும் என்னுடைய தமிழ் உணர்வுகளே, உறவுகளே, இந்த அருமையான நேரத்தில் இப்படி பேசுவதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். இந்த மெய்யான இயேசுவுக்கு ஏற்பட்டதான நிலைமை குறித்து நான் வருத்தப்படுகிறேன். இன்றைக்கு வீட்டுக்குள்ளாகவே அடங்கி ஒரு ஆராதனை செய்ய வந்துவிட்டதே என்று சொல்லி ஒரு சூழ்நிலை நினைத்து நான் பார்க்கிறேன். ஆக என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். விசுவாசிகள் உண்மை உத்தமத்தோடு வர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அப்படி வரவில்லை என்று சொன்னால் ஒன்று நரகம் நிச்சயம். மெய்யான இயேசு சபையில் இருக்கிற பாதிப்பை நரகத்து போயிடுவாங்க. இன்றைக்கு உங்களை எச்சரிக்கிறேன், நான் மெய்யான இயேசு சபையில் இருக்கிற பாதிப்பை நரகத்து போயிடுவாங்க. உண்மை உள்ளவர்கள் மாத்திரமே பரலோராஜ்யம் செல்வார்கள். யார் யார் நடிக்கிறீங்களோ, யார் யார் தேவனுக்கு உண்மை இல்லாமல் இருக்கீங்களோ, யார் யார் பிஸியாக இருக்கீங்களோ, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய பிழைப்புக்காக, உங்களுடைய படிப்புக்காக, எதிர்காலத்திற்காக, பணத்திற்காக, யார் யார் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் முடக்கப்பட்டு விட்டீர்கள். இன்றைக்கு பொருளாதாரம் சரிவை கண்டு விட்டது. இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறம் பஞ்சம் தலை தூக்கும், பசி உண்டாகும், பொருள் கிடைக்காத நிலைமை வரப்போகிறது. அதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்கப் போகிறீர்கள்? உங்களால் எப்படி சமாளிக்க முடியும்? உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. இந்தியாவில் ஒவ்வொரு நாளைக்கும் 10 லட்சம் கோடி நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிவிட்டது. பொருள் கிடைக்கவில்லை, பொருள் கிடைக்கவில்லை. ஞாபகத்துக் கொள்ளுங்கள், எல்லாமே அடுத்த மாதத்தில் எல்லாம் விலைவாசி ஏறிக்கொண்டே இருக்கும். கொரோனா போன கொரோனா திரும்ப வரும். ஞாபகத்துக் கொள்ளுங்கள், இதை விட மிக மோசமான வியாதிகள் இந்த பூமியில் வரப்போகிறது. ஞாபகத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இல்லை என்று சொன்னால் தேவனை தேடுவதில் நீங்கள் பார்ஷாலிட்டி, பட்சபாதம் காண்பிப்பீர்கள் என்று சொன்னால் தேவனை கர்த்தர் யார் என்பதை உனக்கு உன் வாழ்க்கையிலே காண்பிப்பார், நிரூபிப்பார். மிக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இந்த ஊசா தேவனுடைய பெட்டியை தொட்டான் அவன் தொடக்கூடாது. லேவி கோத்திரத்தை தவிர யாருமே அந்த பெட்டியை தொடக்கூடாது. அவள் தைரியமாக அந்த பெட்டியை தொட்டான். தேவன் அடித்ததினாலே செத்து போனான். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இப்போ தொடுதல் மிகப்பெரிய ஆபத்து, தொடாமல் இருப்பது அதுவும் மிகப்பெரிய ஆபத்து. இயேசுவை தொட வேண்டும், வேதத்தை தொட வேண்டும், இது ஆசீர்வாதம். சாபமானதை தொடக்கூடாது, சபிக்கப்பட்டதை நீ தொடக்கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து இந்த சாபத்தை தொடுதலை அவர் மாற்றி அமைக்கிறார், தொடுதலை மாற்றி அமைக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு 8 கேசவன் கொஞ்சம் படிங்க, மத்தேயு 8 எடுத்துக்கொள்ளுங்க. இல்லை ரேக்க படிமா, மத்தேயு 8:3 இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது ஒரு காரியத்தை கண்டார். அது என்னவென்று பார்க்கப்படும் போது, தீண்டாமை என்கிற ஒரு வியாதி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே பரவி இருந்தது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அதை முறியடித்தார். இந்த குஷ்டரோகியை அவர் தொட்டார். யாரும் தொடமாட்டாங்க, குஷ்டரோகி யாரும் தொடமாட்டாங்க. இன்றைக்கி ஒரு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவனை ஐசோலேஷன் பண்ணுறாங்க, தனிமைப்படுத்துகிறாங்க, அவனை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இயேசு என்கிற பரிசுத்தவான் அன்றைக்கு குஷ்டரோகியாக இருந்ததான இந்த வியாதியஸ்தனையை அவர் தொட்டார், அவர் அன்பு செலுத்தினார். ஆக இயேசுடைய கரத்தில் சுகம் இருக்கிறது, இயேசுடைய கரத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது, இயேசுடைய கரத்தில் நன்மை இருக்கிறது, இயேசுடைய கரத்தில் பரலோராவியம் உன்னுடைய வாழ்வுக்கு, உன்னுடைய வசதிக்கு, உன்னுடைய உயர்வுக்கு எல்லாவற்றுக்கு காரணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும். இந்த பரிசுத்த ஓயினாலுமே இன்றைக்கு பயப்படுகிற வியாதிக்கு அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தொட்டு குணப்படுத்தினார். தொட்டார், இயேசு தொட்டார். தொட்ட உடனே அவருடைய வியாதி குணமானது. அதுக்கப்புறம் 9 14 பிரதர் சைமன் படிங்க, சைமன் என் அருமையான சகோதரன் சைமனே, அதை எடுத்து படிங்க. இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்தார். சைமன் ரொம்ப அருமையாக படுகிறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, வெரி ஹேண்ட்சம், ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை. அருமையாக படிக்கிறாரு சைமன் போல, படிக்கிறது யாராலையும் முடியாது. நம்முடைய பிடிச்ச ஏனோ கலை கூட படிக்க முடியாது. இயேசு பேதுரு வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய மிகப்பெரிதான ஆளுமை ஒருவனை தொடுவது, தொட்டு குணப்படுத்துவது. இப்போ இயேசுடைய தொடுதல் நமக்கு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்மை தொட்டுக்கொண்டே இருக்கணும், அல்லது நீ இயேசுவை தொட்டுக்கொண்டே இருக்கணும். ரெண்டுத்தில் ஒன்று, அவர் ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல், ஒரு மின்சாரம். அந்த மின்சாரத்தை நீ தொட்டாலும் சரி, அது உன்னை தொட்டாலும் சரி, அது ஷாக் அடிக்கும். அதுபோல் இயேசுவை நீ தொட வேண்டும். அனுதினமும் காலை எழுந்து ஜபத்தில் தொட வேண்டும், வேத வாசிப்பில் தொட வேண்டும், உபவாசத்தில் தொட வேண்டும், ஊழியத்தில் தொட வேண்டும். எப்படியாவது நீ அவருக்கும் உனக்கும் ஒரு ஒரு தொடுதல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இயேசு பேதுரு மாமியை பார்த்தாரு. ஒரு சின்ன ஜுரம் தான் அது. ஒரு குஷ்டரோகியை தொட்டு குணப்படுத்தி கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து அந்த ஜுரத்தை அவர் சாதாரணமாக எண்ணவில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ஒரு குஷ்டரோகியை தொட்டாரு, குணப்படுத்தினாரு. இப்போ பேதுருடைய மாமி த மதர் இன் லா அவளை தொடுகிறார், தொட்டு குணப்படுத்துகிறார். அவர் தன்னுடைய கன்சர்ன், தன்னுடைய அக்கறையை அவர் காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து உன் மீது அக்கறை இருக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவுக்கு அக்கறை இருக்கு. மற்ற மனிதர்கள் யாருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் அக்கறை கிடையாது. ஆனால் எப்பொழுதுமே மனுஷர்களை பார்த்து 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 ஏமாந்து போகிறார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையாக பற்றிக்கொள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து ருசித்து பாருங்க. இப்பொழுது பேதுரு மாமி தொடுகிறார். தொட்ட உடனே அவருடைய வியாதி குணமானது என்று நாமோ இங்கே பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 9 மேத்தியு 9 சகோதரர் மூர்த்தி தயவுசெய்து நீங்கள் படிங்க. சகோதரர் மூர்த்தி தயவுசெய்து இந்த வசனத்தை படிங்க, நீங்கள் தான் படிக்கணும். உங்கள் வாய்ஸை கேட்டது ரொம்ப நாளாவது. மத்தேயு 9 21 நான் அவருடைய வஸ்திரத்தியாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால். யோசித்து பாருங்க, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், ஞாபகத்துக் கொள்ளுங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடப்படும் பொழுது உடனடியாக அவருடைய வியாதி எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமானது. ஆக கண்டிப்பாக நிச்சயமாக நீ விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவருடைய வியாதி குணமாகும். நிச்சயமாக அந்த வேதத்தின் மீது நான் சொல்லுகிறேன், வேதத்தின் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக அந்த வியாதி குணமாகும், உங்களை அந்த வியாதி அணுகாது. இப்பொழுது மத்தேயு 14:36 இப்பொழுது என் அருமை சகோதரர் பேராசிரியர் பாலா அவர்கள் இந்த வசனத்தை படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பாலா படிங்க, மேத்யூ சாப்டர் 14:36. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தியாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள், தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் குணம் அடைந்ததை பார்த்து எல்லாருக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பர்மிஷன் கேட்டாங்க, உத்தரவு கேட்டாங்க. இங்கே சொல்லப்பட்ட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டு தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆனால் இந்த அருமையான இந்த நாளில் இந்த கொரோனா வைரஸ் எங்கே பரவனா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அது மலேசியாவுடைய எங்கே அது தேவ ஜனங்களாகி உங்களை தொடாதபடிக்கு, அது கண்டிப்பாக தேவ ஜனங்களாகி உங்களை அது தொடவே தொடவாது. நாம் இயேசுடைய ரத்தம் நமக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கு, இயேசுடைய நாமம் நமக்குள்ளே இருக்குது. இந்த இரண்டுமே மிகப்பெரிதான ஒரு மூல மந்திரம். ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு 100 முறையாவது இயேசுவின் நாமம் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லிக்கொண்டே இருங்க, இயேசுவை தொட்டுக்கொண்டே இருங்க. இயேசு யாரை தொட்டாரோ எல்லாரும் சுகமானார்கள், அவரை தொடும்படியாக உத்தரவாங்கி கொண்டார்கள். இன்று முதற் கொண்டாவது நீ அவரை உண்மையாக தொடுவதற்கு நீ உத்தரவாங்கிக் கொள். ஆண்டவரே, இன்று முதற் கொண்டு நான் அனுதினமும் உம்மை தொடுகிறேன், எனக்கு உத்தரவு தாருங்க என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க, தேவனை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். என் தமிழ் உணர்வுகளே, என் தமிழ் உறவுகளே, உங்களை நான் எப்படி மறப்பேன். God bless you. இப்பொழுது இந்த ஆராதனை முடிவாக நம்ம எல்லோரும் முழங்கற்படியிடுவோம், ஜெபிப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அகரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாதபடிக்கு தீமிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்று முடிவுகளே. ஆமேன். தேவனை கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மீண்டுமாக இந்த ஆராதனையும் என் அருமை சகோதரன் மூர்த்தி அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். God bless you.